நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பேராசிரியர் பெர்னாட் டி சாமி அவர்களே.
வணக்கம் சார்.
தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டால், கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கணபதி அவர்கள் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று செய்திகள் வந்துள்ளன. மட்டுமல்ல, MGR மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. நம்ம கேள்வி எப்படின்னா, பிற மாநிலங்களில் எல்லாம் இப்படி நடப்பதாக தெரியல, தமிழக பல்கலைக்கழகங்கள் இவ்வளவு மோசமானதற்கு என்ன காரணம் சொல்லுங்களேன்.
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கல்லூரிகளும், அதே சமயத்துல வந்து பல்கலைக்கழகங்களும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளும், தனியார் கல்வி நிறுவனங்களும் மிக அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. கல்வியை, அதுவும் சிறப்பாக உயர்கல்வியை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே கொடுத்த ஒரு பெருமையும் தமிழகத்துக்கு உண்டு. முதல் பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 1857 முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். அதைத் தொடர்ந்து அதனுடைய அஃபிலியேட்டட் காலேஜ் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றன. அந்த விதத்துல வந்து வெளி மாநிலங்கள்ல வந்து உயர்கல்வி என்பது வந்து இன்னும் ஒரு எட்டாக்கனியாக அப்படி அல்லது மிகவும் குறைவான கல்லூரிகளே அங்க இருக்கின்றன. அதுவும் அரசு உதவி பெறும் அந்த அரசே நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களும் அங்க குறைவாக இருக்கின்றன. அதனால வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 பல்கலைக்கழகங்கள் மாநில பல்கலைக்கழகங்களே இருக்கின்றன. அதனால வந்து ஒரு 20-25 ஆண்டு காலமாக இந்த மாதிரி வைஸ் சான்சலர் சரியமைக்கப்படும் பொழுது அவர்கள் வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பணம் கொடுத்துதான் அதை வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. அவங்க ஏன் பணம் கொடுத்து அவங்க வர்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பணம் கொடுத்துட்டு வந்தா அந்த பணத்தை நம்ம வந்து வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்னு சொன்னா, ஆசிரியர் பணி நியமனம் செய்யும் போது ஆசிரியர்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கின்றது. இதனாலதான் இன்னைக்கு வந்து பல பல்கலைக்கழகங்கள்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஊழல் புகார் இருக்கு.
சரி, இப்ப பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த பணியாளர்களின் சங்கங்கள் அல்லது பேராசிரியர்கள் சங்கங்கள் அல்லது வந்து விரிவுரையாளர்கள் சங்கங்கள் அப்படிலாம் பல அமைப்புகள் சங்கங்கள் இருக்குதானே, அவங்க எல்லாம் இதை கட்டுப்படுத்த முடியாதா என்ன?
நீங்க சொல்றது ரைட். ஏன்னா இப்ப வந்து எல்லா பல்கலைக்கழகங்கள்லயுமே ஒரு யூனியன் இருக்கின்றது. ஆனா யூனியனும் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இருக்கு, ஆசிரியர் அல்லாதவர்களுடைய கூட்டமைப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல பல்கலைக்கழகங்கள் நிர்வகிக்கப்படுகின்றது வந்து ரெண்டு அமைப்பால, சிண்டிகேட் என்று சொல்லிக்கொண்ட ஆட்சி மன்ற குழு ஒன்று இருக்கின்றது, செனேட் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் குழு ஒன்று இருக்கின்றது. இவங்க ரெண்டு பேருமும் இருக்கின்றார்கள். அதனால வந்து வைஸ் சான்சலர் வந்து நியமிக்கப்பட்டு விட்டால் அவர் வந்து எல்லாமே செய்யலான்ற ஒரு எல்லா பவர்ஸும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து சாதாரணமாக வரக்கூடிய இதை வந்து அவர் எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு பக்கம் யூனியன்ஸ் வந்து பல தடவை டீச்சிங் ஸ்டாஃப் யூனியனும் சரி, பணியாளர் இல்லாத யூனியனும் சரி, இந்த மாதிரி புகார்கள் அவங்க தெரிவித்தா கூட அதை வந்து அரசு எடுத்து அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுல வந்து அவரு பணம் பெற்றாரா இல்லையா, அவர் குற்றவாளியா இல்லையா என்பது போன்ற ஒரு நிலையை இதுவரைக்கும் அரசு வந்து எடுக்கல. அதனால வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க குற்றம் சாட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள், பல்கலைக்கழகங்கள் சரியாக நடைபெறுவதில்லை, முறைகேடுகள் இருக்கின்றன என்பதெல்லாம் பத்தி சொல்றாங்க. ஆனா வந்து இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வைஸ் சான்சலரும் ஒரு பதிவாளரும் ரெஜிஸ்ட்ரரும் அப்பாயிண்ட் பண்ணி விட்டாங்க என்று சொன்னால் அவர்கள் வந்து எதேச்சையாக சர்வாதிகாரியாக அவர்கள் செயல்படுவதுதான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு.
இப்ப எல்லா துறைகளிலும் தான் லஞ்சம் ஊழல் எல்லாம் இருக்கு, ஏன் கல்வி நிலையங்கள் மட்டும் தூய்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்?
ஊழல் இருக்க கூடாது, அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அதுதான் வந்து வேல்யூ, அதுதான் மதிப்பீடு. ஆனா அந்த ஒரு மதிப்பீட்டில இருந்து இந்த இதுல வந்து வரும் பொழுது பல்கலைக்கழகங்கள்ல நடைபெறக்கூடிய இந்த ஊழல்கள் வந்து பல கோடிகளை தாண்டுகின்றன. அதுதான் அண்மை காலத்துல இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக என்ன இருக்கின்றன, கல்வி நிறுவனங்கள்லயே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருந்தால் வரக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த ஆசிரியர்கள் என்ன மாதிரியான கல்வியை புகட்டுவார்கள், அந்த கல்வி மூலம் படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான மதிப்பீடு கிடைக்கும், அவர்கள் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றமே அந்த ஒரு கல்வி வந்து கட்டாயமாக கிடைக்காது. இதுதான் வந்து இன்னைக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வரைக்கும் வைஸ் சான்சலர்ஸ் மேல வந்த புகார்கள் எல்லாமே அவர்கள் பணிக்காலம் முடிந்த பிறகுதான் வந்திருக்கின்றது. இதுதான் முதல் தடவையா பணியில இருக்கும் பொழுதே அவர் பணம் வாங்கி அவர் வந்து ஊழல் புகார்ல இப்ப இதாகி இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர்.
சரி, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் உள்ள 22 பல்கலைக்கழகங்களில் முறைகேடுகள் நடப்பதாக பல வருடங்களாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே உள்ளன. என்னதான் தீர்வு அப்ப இதுக்கு?
இதுக்கு தீர்வு வந்து நம்ம வந்து யூனிவர்சிட்டி அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை நம்ம கேட்கிறோம். நீங்க வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து இன்னைக்கு வைஸ் சான்சலர் இணைக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா, மூவர் குழு ஒன்று அமைக்கப்படும். கவர்னருடைய பிரதிநிதி அங்க இருப்பாரு, செனேட்டுடைய பேராசிரியருடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாரு, சிண்டிகேட் ஆட்சி மன்றத்தை ஒருத்தர் இருப்பாரு, ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாரு. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு மூன்று பேரை வந்து பரிந்துரைப்பார்கள். அந்த மூணு பேர்ல ஒருத்தரை வந்து கவர்னர் வந்து செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து முறை. இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த அரசு இதுல இருந்து வந்து கவர்மெண்ட்ல இருந்து, அதாவது கவர்னர் நாமினி அப்படின்றவர் வந்து கவர்மெண்ட் நாமினி, அவர் எப்போதுமே ஒரு பெயரை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். இதுதான் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட நாங்க கலந்து கொண்ட பொழுது, ஒரு 10 பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கும் அவரே நாமினியா இருப்பார். அப்ப அவர் வந்து ஒரு பேரை அவர் கொண்டு வரும் பொழுது, இப்ப மூணு பேர் சொன்னாங்கன்னா அதுல வந்து யாரை போடுறது சிக்கல் வருது. அப்ப வந்து கன்சென்சஸ், மூணு பேரும் சேர்ந்து ஒன்னு முடிவு பண்ணுவோன்றப்ப எப்போதுமே அது ஆளும் அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபராக தான் அது இருக்கின்றது. அந்த நபரை போடக்கூடிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு இருக்கின்ற காரணத்தினால இத வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறையுது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து பேராசிரியர்களை நியமனம் பண்றாரு, பல்கலைக்கழகங்கள்லயும் உதவி பெறுகின்ற மானியங்களை பெறக்கூடிய கல்லூரிகளிலையும் வந்து ஆசிரியர் பெருமக்களை பெறப்படுறாங்க. இன்னைக்கு யூஜிசி பே ஸ்கேல் வந்து இன்னைக்கு மிக அதிகமாக இருக்கின்றது. ஒரு பேராசிரியர் வந்து 150,000 ரூபாய் வாங்குறாரு. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆசிரியர் வந்து புதிதாக இன்னைக்கு வேலைக்கு வரக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து 55,000 ரூபாய் சம்பளம். ஒரு 10, 7, 8 ஆண்டுகள்லயே அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100,000 மேல வாங்குவார். மிக அதிகமான ஒரு சம்பளத்தை கொண்டிருக்க ஒரு வேலைங்கிறதுனால இந்த பணி நியமனங்களின் போது அவர்கள் பணத்தை வாங்கிடுறாங்க. பல லட்சங்களை ஈட்டுபவர்களாக ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது அந்த பணி நியமனங்களில், அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு வெளிப்படைத்தன்மையை நீங்க பணி நியமனங்களில் நீங்க கொண்டு வாருங்கள். குவாலிபிகேஷன் மட்டும் இல்ல, ஷார்ட்லிஸ்ட் நீங்க பண்றீங்களா, யாரை ஷார்ட்லிஸ்ட் பண்றீங்க அதை வெப்சைட்ல போடுங்க. நீங்க யாரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணல அப்படின்னா என்ன கிரைடீரியா நீங்க ஃபாலோ பண்றீங்க, அப்படி எடுத்தவங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்க, அப்படி இன்டர்வியூவை வந்து நீங்க வந்து வீடியோகிராஃப் எடுங்க. அதுல அரசு பிரதிநிதி இருக்கிறாரு, பல்கலைக்கழக பிரதிநிதி இருக்கிறாரு, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, எல்லாரும் ஒரு 7 பேர் உட்கார்றீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, அவர் என்ன பதில் சொல்றாரு, இதை வந்து நீங்க எங்களுக்கு இதுல காமிங்க, வீடியோகிராஃப் எடுங்க. அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சோடனே செலெக்ஷன் லிஸ்ட போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க, யாரை செலக்ட் பண்ணீங்க, என்ன காரணத்துக்காக செலக்ட் பண்ணீங்க. இப்படி ஒரு தன்மை வந்துச்சுனாதான் நம்ம வந்து இந்த பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து, ஊழலிலிருந்து பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் மீது.
மிக்க நன்றி பேராசிரியர் பெர்னாடி சாமி அவர்களே.
தேங்க்யூ சார், தேங்க்யூ.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.